சிவலிங்கம் அவர்களே வணக்கம். இப்ப இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை அதாவது வெள்ளிக்கிழமை நள்ளிரவுடன் முடிவடைகிறது. இந்த சூழல்ல வந்து இப்ப உங்களை போன்ற மலையகத்துல சமூக ஆர்வலர்கள் சிவில் சமூகத்தினர்லாம் சேர்ந்து மலையக மக்களுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கீங்க. இப்படியான சில கருத்துக்களை யார் முன்வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில சில கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க. ஆனா அடிப்படையில இந்த தேர்தல் காலத்துல வந்து ஏன் இப்படியான வந்து நீங்க கோரிக்கைகளை முன்வைக்கிறதும் தேர்தலுக்கு பின்னால நீங்க பெரிய அளவுல செயல்படாம அப்படி இருக்கீங்க, ஏன் அப்படி தேர்தல் காலத்துல தான் இப்படி உங்களை போன்றவர்கள் கோரிக்கைகளை முன்வைக்கணுமா?
தேர்தல் காலத்துல மட்டுமல்ல, இந்த கோரிக்கைகள் வழிமுறையா நாங்கள் இந்த மலைய மக்களுடைய அரசியல் சமூக பிரச்சனைகளை அரசியல்வாதிகளிடம் தொடர்ந்து நாங்கள் முன்வச்சு வர்றது ஒரு உண்மையான விஷயமாகும். இருந்தாலும் இந்த தேர்தல் காலத்துல மட்டும் நாங்க ஏன் வைக்கிறோம், தேர்தல் காலங்களில் மட்டும்தான் அந்த அரசியல்வாதிகள் மக்களை தேடி வர ஒரு காலமா இருக்கிறது. அதாவது தேர்தல் காலங்களில் மட்டுமே தேடப்படும் மக்களாக இந்த வாக்காளர்களை இந்த மலையக அரசியல்வாதிகள் வந்து இப்படி கணிப்பிட்டு வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில நாங்கள் இந்த தேர்தல் காலங்களில் எங்களை சந்திக்க வர்ற அரசியல்வாதிகள், அதாவது வேட்பாளராக மக்களை சந்திக்க வந்துகிட்ட அரசியல்வாதிகளிடம் எங்களுடைய இந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சு இது பாராளுமன்றத்துல ஒரு பிரேரணையாக எடுக்கணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக தான் நாங்க இந்த தேர்தல் காலங்களில் நாங்க ரொம்ப தயாரா இருக்கிறது. தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர்களை சந்திக்கவே முடியாத நிலை ஏற்படும். எங்களுக்கு ஒரு மனோ ரீதியா வந்து அவர்களை பின்தொடர வேண்டிய ஒரு அக்கறையும் இல்லாம போய்விடும். அதற்காக தான் நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக தேர்தல் காலத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
இப்ப இம்முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு உங்களை போன்ற சிவில் சமூகத்தினர் மலையக மக்கள் வந்து என்ன விஷயங்களை பரிசீலித்து வாக்களிக்க வேண்டும் அல்லது அரசியல் கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் வலியுறுத்திருக்கீங்க?
இலங்கை சுதந்திரம் அடைஞ்சிலிருந்து இன்றைக்கு 68 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன. இந்த 68 ஆண்டு காலமாகவே மலையகத்திலிருந்து தேர்வில் செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் போய் இதுவரைக்கும் இந்த மலையக மக்களுடைய அடிப்படை அரசியல், அதாவது அடித்தளை அரசியல் முன்வைத்து இந்த மக்களை ஒரு தேசிய அந்தஸ்து உள்ள குடிமக்களாக இதுவரையும் அவங்க உருவாக்கவில்லை. இதன் காரணமாக தான் எங்களை போன்ற அமைப்புகள் ஒரு 8 கோரிக்கைகளை முன்வைத்து அது பிரேரணையாக பாராளுமன்றத்தில் முன்னெடுத்து வாக்கெடுப்புக்கோ அல்லது வாக்கெடுப்பு அவசியப்படாவிட்டால் வாக்கெடுப்பு இல்லாமலோ வைப்பதற்காக ஒரு பிரேரணையாக முன்வைப்பதற்காக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்.
மலையகத்தின் சிவில் சமூகத்தை சேர்ந்த இப்ப உங்களை போன்றவர்கள் 8 அம்ச கோரிக்கை வச்சிருக்கீங்க இல்லையா, பிரதானமா என்ன சொல்றீங்க அதுல?
பிரதானமாக நாங்கள் சொல்றோம் காணி உடைமை, காணி உரிமை அல்லது காணி உடைமை வேண்டும் என்பதற்காக முதல் கோரிக்கையை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக வைத்திருக்கிறோம். இந்த காணி உரிமை கிடைத்த பிறகுதான் இந்த மக்கள் தங்களுடைய தேசிய இருப்பை நிலைநாட்டிக் கொள்ள முடியும். அடுத்து இரண்டாவது விஷயமாக 1981 2011 வரை ஒரு 30 ஆண்டு காலத்தில் இலங்கை நாட்டில் வந்து தேசிய குடிசன கணிப்பீட்டு தொகையை வந்து சர்வதேச ரீதியில் வந்து இணையதளம் முதல் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மிகவும் ஒரு பிழையான குடிசன தொகையை காட்டியிருக்கிறார்கள். அதாவது இலங்கை நாட்டில் 2,02,00,000 மக்கள் வாழ்றாங்க. அதுல வந்து 1,47,00,000 சிங்கள மக்களாகவும் 22,00,000 வந்து வடகிழக்கு தமிழராகவும் 18,00,000 முஸ்லீம் மக்களாகவும் காட்டிக்கொண்டு வெறுமனே வெறும் 8,00,000 மக்களாக மட்டுமே இந்த மலைய மக்களை காட்டுகிறார்கள். இதன் காரணம் என்ன, இதன் குரலுபடி என்ன என்று பார்த்தா, இன்றைக்கு 22,00,000 வடகிழக்கு தமிழர்கள் இந்த நாட்டில் இல்லை, ஏறக்குறைய 10,50,000 மக்கள் வந்து வெளிநாடுகளில் குடியேறி இருக்கிறாங்க. ஆகவே இந்த மலைய மக்கள் தங்களுடைய தேசிய அடையாளம் என்ன என்று தெரியாமல் சிலர் இலங்கை தமிழர் என்று எழுதுகிறார்கள், சிலர் வந்து இந்திய வம்சாவளி தமிழர் என்று எழுதினார்கள். இந்த குளறுபடி காரணமாக பொதுவாக இலங்கை தமிழர் என்று எழுதின காரணமாக இந்த மக்களுடைய குடிசன தொகையெல்லாம் இலங்கை தமிழருடைய அந்த இடாப்பில் சேர்ந்து விட்டதன் காரணமாக மலைய தமிழர்களுடைய கணிப்பீடு குறைவாகவும் இலங்கை தமிழருடைய கணிப்பீட்டில் அதிகமாகவும் இருக்கிறதாக ஒரு குளறுபடி நடந்திருக்கு. அடுத்ததாக இந்த 30 ஆண்டு காலத்தில் இலங்கையினுடைய இன இயற்கை வளர்ச்சி பார்க்கின்ற பொழுது சிங்கள மக்களுடைய இன இயற்கை வளர்ச்சி வந்து 40,00,000 இயற்கை வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வடகிழக்கு மக்கள் 4,00,000 இயற்கை வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முஸ்லிம் மக்கள் 8,00,000 இயற்கை வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த 30 ஆண்டுகளில் மலையக தமிழரை காட்டுகின்றார்கள் வெறுமனே 26,800 பேர் என்று காட்டப்படுகிறது. மிக கேலி கூத்தான, மிக வருத்தப்படக்கூடிய, மிகவும் அவமதிக்கக்கூடிய அளவு இந்த புள்ளி விபரம் காட்டப்பட்டிருக்கு. ஆகவேதான் நாங்கள் இந்த முறை இந்த அரசியல்வாதிகளுடைய முன்னால் வைக்கிறோம், நீங்க பழைய பெரிய இலங்கை குடிசன திணைக்களத்தின் மூலமாக மீளாய்வு செய்யணும். இந்த மக்களுடைய உண்மையான குடிசன தொகை எவ்வளவு என்பதை நாங்கள் 2வது சிறுபான்மை இனமாக 3வது சிறுபான்மை இனமா என்பதை காட்டுவதற்கு மீளாய்வு செய்ய வேண்டும். குடிசன தொகை என்ற 2வது கோரிக்கை
முன்வைத்திருக்கிறோம்.
மத்தியில் இந்த மக்களை அரசியல் மயப்படுத்தவில்லை. இந்த நாட்டில் சிங்கள மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், வடகிழக்கு தமிழர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லிம் மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சிங்கள மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டதோடு இனமயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மலைய மக்கள் வெறுமனே தொழிற்சங்க மயப்படுத்த மட்டுமே பட்டிருக்கிறார்கள். இவர்களை கேட்டால் நீங்கள் இலங்கை தமிழரா, இந்தியா வம்சொழி தமிழரா, மலையக தமிழரா என்று கேட்டால் இவர்கள் உண்மையை ஒன்று சொல்ல முடியவில்லை. பொதுவாக மலையக தமிழர் என்று சொல்கின்றார்கள். இந்த மலையக தமிழர் என்ற ஒரு வார்த்தை தேசிய அடையாளமாக வலியுறுத்தப்பட்டு தேசிய இன பதிவேட்டில் மலைய தமிழர் என்ற வார்த்தை, மலைய தமிழர் என்ற பதம் தேசிய அடையாளம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களை இந்திய வம்சாவளி என்ற வார்த்தை வந்து இலங்கையில் தேசிய ரீதியில் எங்களை அந்நியப்படுத்திக் கொண்டே வருகின்றது. ஆகவே இந்திய என்ற சொல்லை நாங்கள் முற்றாக அகற்றிவிட்டு மலையக தமிழர் என்ற சொல்லை தான் நாங்கள் வைக்க விரும்புகிறோம். இலங்கை சரணாலய சோசியலிச குடியரசில் அரசியல் அமைப்பின் பிரகடனத்துக்கு அப்பா இந்த நாட்டில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் இலங்கை வம்சாவளி பிரஜையாக இருந்தாலும் சரி அல்லது பதிவு செய்யப்பட்ட பிரஜையாலும் சரி எல்லாரும் இலங்கையரே என்று சொல்ற நேரம் இந்த மலைய தமிழருக்கு இந்த பிரகடனத்துக்கு அப்பாலும் 11 சட்டங்கள், பிரஜா உரிமை சட்டங்கள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. 1947 டி எஸ் சேனநாயக்கா உருவாக்கிய பிரஜா உரிமை சட்டத்தில் இருந்து 2009 வரை பிரஜா உரிமை சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இந்த மலைய தமிழர்கள் நேரடியாக இந்த நாட்டின் குடிமக்களாக அல்லாமல் ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள். பிரஜா உரிமை சட்டத்துக்கு உட்பட்ட மக்களாகவும் அல்லது சட்டத்துக்கு கட்டுப்பட்ட மக்களாகவும் இருக்கின்றார்கள். நேரடி குடிமக்களாக இருக்கவில்லை. ஆகவே எங்களுக்கு அரசியல் யாப்பில் பிரகடனப்பட்டிருப்பது மட்டும் போதுமானது. ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் 11 பிரஜாவுரிமை சட்டங்கள் அகற்றப்பட வேண்டும் என்றும் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். நாங்கள் இப்படியான கோரிக்கைகள் வைத்தோடு இன்னும் பல வேறு சில கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றோம். காரணம் என்னென்று சொன்னால், இந்த மலையக அரசியல்வாதிகள் தேர்தல் மேடையில் வந்து இந்த மக்களுடைய சாதாரண முகங்கொடுக்கும் பிரச்சனைகளையும் தேவைகளையும் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பாராளுமன்றத்தில் எங்களுடைய ஒரு அரசியல் உரிமையை நிலைநாட்டுவதற்காக தான் நாங்கள் இவ்வளவு கோரிக்கைகள் என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்.
தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதற்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்ப நீங்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கைகளுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய மலையக மக்களோ அல்லது அரசியல்வாதிகளோ செவி மடுப்பார்கள் அல்லது மடுக்க வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
நிச்சயமாக இந்த முறை தேர்தலில் இருந்து மக்கள் எல்லாம் விழிப்புணர்ந்திருக்காங்க. நாங்கள் நினைக்கணும், தோட்ட தொழிலாளர்கள் ஆரம்ப காலத்தில் போல படிக்காதவர்களாகவோ கல்வி கற்காரர்களாக இருந்த காலம் மாறி ஊடகம் மூலமாக தொடர்பாடல் மூலமாக நிறைய அறிவு வளர்ந்திருக்கின்றது. ஆகவேதான் முன்பெல்லாம் தேர்தல் காலங்களிலே தொழிலாளர்கள் வந்து மேடையில் வந்து எந்த கேள்வியிலும் கேட்க மாட்டாங்க. இப்போ நேரடியாக ஒரு அரசியல்வாதி வேட்பாளர் வந்து மேடையில் ஏறும்பொழுது தொழிலாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றார்கள். முக்கியமாக அந்த அரசியல் கேள்விகள், தங்களுடைய அன்றாட தேவைகள், அவங்க முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு அப்பால் அரசியல் விஷயங்களை பேசுற அளவுக்கு மக்கள் வளர்ந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த முறை தேர்தலில் எல்லா இளைஞரும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கின்ற காரணமாக அவர்கள் விரும்பும் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆரம்ப காலத்து பண்ணையார் முறை, ஒரு ஜமீன்தார் முறை, ஒரு மிராசாதர் முறை எல்லாம் தகர்க்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு மலையகத்தில் ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகவும் நம்பிக்கைக்குரிய விஷயம்.
நாட்டினுடைய பிரதான கட்சிகள், மலையகத்தை சார்ந்த கட்சிகள் தேர்தல் குறித்து தங்களது அறிக்கையில் தெரிவித்துள்ள விஷயங்கள் உங்களை போன்றவர்களுக்கு திருப்தி அளிக்கிறதா?
இந்த பொது தேர்தலிலே தேசிய கட்சிகள் இரண்டுமே இந்த மலையக மக்கள் சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஒரு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில மலைய மக்களுடைய உரிமை சம்பந்தமாக, அவங்க தேவைகள் சம்பந்தமாக எதுவுமே திருப்திகரமாக எதுவுமே முன்வைக்கப்படவில்லை என்பது மிக ஒரு ஆணித்தரமான ஒரு விமர்சனம் என்று சொல்கிறோம். இந்த இரண்டு கட்சிகளுமே தெளிவாக எதையுமே முன்வைக்கவில்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு பழம்பொருந்திய தொழிற்சங்கமாக இருந்தாலும் அதுவும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை இந்த மக்கள் மத்தியில் முன்வைக்கவில்லை. தமிழ் முற்போக்கு கூட்டணி போன்ற கட்சிகள் வரவேற்கக்கூடிய சில தேர்தல் அறிக்கைகளை முன்வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை தேசிய கட்சிகள் இரண்டும் கூட, மற்றபடி மலையத்தில் உள்ள ஏனைய போட்டியிடுகின்ற தொழிற்சங்க அரசியல் கட்சிகள் எதுவுமே இந்த மலைய மக்களுடைய அரசியல் உரிமைகள், அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு பற்றி எதுவுமே ஒரு திருப்திகரமான தேர்தல் அறிக்கையை முன்வைக்கவில்லை என்று நாங்கள் சொல்லலாம்.